ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चला गया सत्सुरु मिलितमेनः तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामय्यं ददातीं स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां सकृजातं सगण रघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगणरहित शिवसखां च नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामीति नामिने नमो आचार्यपादाय नितागुरुप्रदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रव्याम श्री जगन्नाथाय ते नमः। हरे कृष्णा இன்றைக்கு ஒரு மங்களகரமான தினத்துல உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ஆனந்தம் அடைறேன். சோ இன்றைய வந்து உலகமெங்கும் சங்கர ஜெயந்தி, பகவத்பாதர் ஸ்ரீ ஆதிசங்கருடைய அவதார தினம் இன்று எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அவரை பற்றிய ஒரு சிறிய காணொலியை வந்து இன்றைக்கு நான் நம்ம பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம். ஸோ ஆதிசங்கர அவருடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவர் எதுக்காக ஆதிசங்கரர் எதுக்காக திருவாதாரம் பண்ணார், அவருடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறத குருவோடைய கருணையினாலையும் பகவான் கிருஷ்ணருடைய கருணையினாலையும் ஏதோ அடியேன் வந்து ஆச்சாரியிருந்து கேட்டதும் படித்ததும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆதிசங்கரர் அவர் வந்து பார்த்தோம்னா கேரளா மாநிலத்தில் இப்போ இருக்கிற கொச்சின் நகரத்தில் வந்து கொச்சின் பக்கத்தில் ஆழ்வா அப்படின்னு ஒரு இடம், அது வந்து பண்டைய காலங்களில் காலடி அப்படின்னு வழங்கப்பட்டது. அந்த இடம் இப்போ இருக்குது. அந்த காலடிங்கிற இடத்துல வந்து ஆதிசங்கரர் திருவாவதாரம் பண்ணார். சிவகுரு அப்படிங்கிறவருக்கும் ஆரியாம்பாள் அப்படிங்கிறவருக்கும் குழந்தைய அவதாரம் பண்ணாங்க. இந்த சிவகுரு வந்து நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் வந்தவர். அவர் சிவபெருமானை வந்து வழிபட்டு இருந்தவர். சிவபெருமான இடத்துல வந்து நீண்ட நாளாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கச்ச வந்து அவங்க சிவபெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணாங்க, எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. அப்போ சிவபெருமானும் வந்து அவரே குழந்தையாக வரதான் அவங்களுக்கு வரம் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி சிவகுருவுக்கும் ஆரியாம்பாளுக்கும் ஆதிசங்கர் வந்து குழந்தையாக தோன்றினார். இது வந்து சிவபெருமானுடைய அவதாரம் தான் அவர் அப்படிங்கிறத வந்து சாஸ்திரங்களில் இன்னும் தெளிவாக சிவபெருமானே உறுதிப்படுத்தியிருக்கார். சிவபெருமான் வந்து இந்த பூலோகத்தில் திருவாவதாரம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்வதி தேவி இடத்துல தன்னுடைய மனைவி இடத்துல சிவபெருமான் கூறுறார், மாயாவாதம் அசஸ்தாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மயேவ விகுதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. மாயாவாதம் அப்படிங்கிறது அசத் சாஸ்திரம், சத் அப்படின்னா உண்மை, அசத்னா உண்மை இல்லாத சாஸ்திரம். மாயாவாதம்ங்கிற சாஸ்திரம் வந்து ஒரு உண்மை இல்லாத சாஸ்திரம், உண்மைக்கு புறம்பான ஒரு சாஸ்திரம். ஸோ மாயாவாதம் அசத் சாஸ்திரம், அந்த அசத் உண்மை இல்லாத சாஸ்திரத்தை போதிப்பதற்காக, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை போதிப்பதற்காக மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்னம் பிரச்சாரம் செய்யறதுக்காக, பௌத்தம் உச்சதே பௌத்தர் அதாவது புத்தரோட கொள்கையை முறியடித்து புத்தரோட தத்துவங்களை முறியடித்து அதற்கு மேலாக மாயாவாத தத்துவங்களை பரப்புவதற்காக மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மையேவ விகுதான் தேவி, நானே சுயமாக மையேவ நானே விகுதான் தேவி, ஓ தேவி நானே கலோ பிராமண மூர்த்தினா, கலியுகத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் திருவாவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் வந்து பார்வதி இடத்துல சொல்கிறாங்க. இது வந்து மாயாவாதம்னா என்ன, அது ஏன் உண்மையில்லா சாஸ்திரம், அவர் ஏன் அந்த சாஸ்திரத்துக்கு எதிராக உண்மை அதாவது வேதங்களுக்கு எதிராக ஏன் அவர் பிரச்சாரம் பண்ண வந்தார், அப்போ அவருடைய கொள்கை என்ன, அவர் எதை நிலைநாட்ட வந்தார், அப்படிங்கறது அடுத்து நமக்கு சந்தேகங்கள் எல்லாம். அது என்னது சாஸ்திரம், உண்மை இல்லாத சாஸ்திரம், ஏன் அந்த உண்மைக்கு புறம்பான ஒரு சாஸ்திரத்தை வந்து சிவபெருமான் அவரே வந்து, சிவபெருமான் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகாதேவர், அவரே ஏன் வந்து வேதத்துக்கு வேதங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எல்லாம் அது நம்ம இப்போ பின்னாடி ஒன்றுனா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பிராமண குலத்தில் வந்து பிறந்த ஆதிசங்கரர் தன்னுடைய சிறிய வயதிலேயே வந்து தந்தையை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப சாஸ்திரங்களில் வந்து ரொம்ப தேர்ச்சி பண்ணுறவங்க, தன் குழந்தைக்கு நல்ல கல்வி வேத கல்வியெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து உபநயனம் பூநூல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி ரொம்ப கவனமாக அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. ஆனால் ஆதிசங்கருக்கு வந்து சீக்கிரமாகவே சன்னியாசம் எடுக்கணுங்கிற ஒரு விருப்பம், பகவத்தோடைய பகவத் இச்சையின்படி ஆதிசங்கர் வந்து சீக்கிரமாக சன்னியாசம் எடுத்து பிரச்சாரம் செய்யணும். ஆனால் ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பெற்றோர்களும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது ஒரு சமயம் ஆதிசங்கர் அவருடைய அம்மாவும் அதுக்கு அவருடைய சன்னியாசத்துக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போது ஒரு சமயம் ஆதிசங்கரோடைய அம்மாவும் ஆற்றங்கரையில் இருக்கும்பொழுது ஒரு முதலை வந்து அவருடைய காலை பற்றிடு, ஆதிசங்கருடைய காலை பற்றின உடனே ஆதிசங்கர் வந்து ரொம்ப உரத்த குரலில் அலறார், ஓ அம்மா தாயே பாரு, இந்த முதலை என்னுடைய காலை பற்றிடுத்து, என்னை விட மாட்டேங்குது, இப்போ நான் உயிர் போயிடும் போல இருக்கு, நான் இறந்து போகிற நிலைமையில் இருக்கேன், ஸோ நான் மரணத்திலேயாவது சன்னியாசியாக இருக்கணும், எனக்கு அதனால நீ அந்த எனக்கு ஆசீர்வாதம் கூடு, உன்னுடைய ஆசீர்வாதம் கூடு, நான் சன்னியாசி ஆகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் வந்து அவங்க அம்மா இடத்துல பிரார்த்திக்கிறாரு. அப்போ அம்மாவும் சரி மகன் தான் இப்போ இறந்து போகிறானே, அதனால நீ சன்னியாசியாக இருந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆசீர்வதிக்கிறாங்க. உடனே முதலையும் அவருடைய ஆதிசங்கருடைய பின்னாடி அவர் செய்யக்கூடிய கைங்கரிகள்லாம் அறிந்து அவருடைய பற்றிய காலை விட்டுட்டு அதை நமஸ்கரிச்சுட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி 8 வயதுலேயே ஆதிசங்கரை வந்து சன்னியாசம் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து ரொம்ப வேதனை படைச்ச ஆதிசங்கரை சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய இறுதி காலத்தில் நானே வந்து எல்லாமே முன்னின்று நடத்துவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறார். இது ஒரு சிறிய சன்னியாச லீலை. இந்த மாதிரி ஆச்சாரியருடைய மிகப்பெரிய ஆச்சாரியருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதமான சன்னியாசி மத்துவாச்சாரியர் சன்னியாசம் எடுத்ததாகட்டும், ராமானுஜர் சன்னியாசம் எடுத்ததாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பகவத் இச்சையின்படி நிகழக்கூடிய அற்புதமான சம்பவங்கள், மங்களகரமான சம்பவங்கள், மேலும் திவ்யமான சம்பவங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆதிசங்கர் ஆன்மீக குருவை தேடி பிரயாணிக்கச்ச வந்து கோவிந்த பாத ஆச்சாரியர் அப்படிங்கிறவர்கிட்ட தீட்சை வாங்கின்றார். ஸோ இப்படி ஆதிசங்கருடைய கேரியர் அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்து படிப்படியாக அவர் பின் வந்து வேதங்கள்லாம் நல்லா கற்றிருந்து ஒரு மிகப்பெரிய பாண்டித்யம் உள்ள மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக இருக்கார். எல்லா சாஸ்திரங்களும் கலை தேர்ந்தவர், எல்லா வேதங்களும் அறிந்தவர். ஸோ இப்படி அவர் அவருடைய கேரியர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற சமயத்தில் எதுக்காக அவர் வந்து இந்த சிவபெருமான் வந்து எதுக்காக அவர் ஆதிசங்கரர் திருவாவதாரம் பண்ணி வேதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓரொரு ஆச்சாரியரும் இடம் நேரம் காலத்துக்கு தகுந்தார் போல, அதாவது டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், எந்த ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அந்த ஆச்சாரியர் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். அது மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் காலத்துக்கும் இடத்துக்கும் தகுந்தாற் போல ஒவ்வொரு ஆச்சாரியர் அவதரிக்கிறாங்க. ஆதிசங்கரர் திருவாவதாரம் செய்யறதுக்கு முன்னாடி பகவானே புத்த அவதாரம் செய்திருந்தார். பகவான் கிருஷ்ணர் வந்து புத்தராக திருவாவதாரம் பண்ணார். நிந்த சியக்ஞ விதேரஹாசுதி ஜாதம் சதய ஹிருதயதரு சித்த பசு காதம் கேசவதீதா புத்த சரீரா ஜெய ஜெகதீஷு ஹரே. பகவான் ஹரி, கேசவதீதா பகவான் கேசவன் கிருஷ்ணர் புத்த சரீரா புத்தருடைய உடல் எடுத்துட்டாரு. எதுக்கு? நிந்த சியக்ஞ விதேரஹா ஸ்ருதிஜாதம், எல்லாரும் வேதங்களை பயன்படுத்திட்டு வேதத்தினுடைய தாற்பயம் என்ன, வேதத்தினால அறியப்பட வேண்டியது என்னங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதுல வந்து தங்களுக்கு தேவையான புண்ணிய கர்மாக்கள் பலனை எதிர்பார்த்துக்க செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு இந்தந்த இது பண்ணா எனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும், இது இது பண்ணா நான் புலன்பு அனுபவிக்கலாம் அப்படிங்கிற புலன்பத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டுறாங்க. இந்த சி யஜ்ய விதேரகா ஸ்ருதி ஜாதம், வேதங்கள்ல வந்து யாகங்கள் செய்யறது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அந்த யாகத்துல மிருகத்தை பலியிடுவாங்க. பலநோக்கு செயலுக்கா, எனக்கு இந்த இந்த யாகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ண இந்த ஹோமம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அப்படி ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, ஃப்ரூட்டி ஆக்டிவிட்டீஸ், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மிருக பலியிட்டாங்க. எண்ணற்ற கணக்கிலடங்காத மிருகங்களை வந்து யாகத்துல பலியிட ஆரம்பிச்சாங்க. உயிர் வதை அதிகமா, மிருக பலி அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய உயிரினங்கள் கேட்டா என்ன சொல்லிட்டாங்க, வேதத்துல சொல்லியிருக்கே, வேதத்துல யாகம் செய்யலாம், மிருகங்களை பலியிடலாம்னு சொல்லியிருக்கே, அதனாலதான் நாங்க செய்யறோம், வேதத்துல சொன்னதுனால செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உயிர் வதை செய்ய ஆரம்பிச்சாங்க. நிந்த சியக்ய விதேரஹா ஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தரு சித்த பசு காதம், மிருகங்களை பலியிட்டாங்க. அப்ப அந்த மிருகவதியை தடுக்கிறதுக்காக பகவான் புத்தரா அவதரிச்சார். கேசவதீதா புத்த சரீரா, பகவான் புத்தரா அவதாரம் பண்ணி வேதங்களே இல்லைன்னு சொல்லிட்டார். வேதங்கள் கிடையாது, ஆத்மா கிடையாது, ஏன்னா நீ வேதங்களை வச்சுட்டு தானே மிருகவதை பண்ற, அப்ப அதை உடனே ஸ்டாப் பண்ணுமே, அதை உடனே நிறுத்தணுமே. அப்போ உடனே மிருகவதை நிறுத்தணும்னா நீ எதை காரணமா காக்கிறோ அது இல்லைன்னு சொல்லணும். ஆத்மா கிடையாது, வேதங்கள் கிடையாது, எல்லாத்துக்கும் உன்னுடைய ஆசைதான் காரணம், உன்னுடைய புலனின்புதான் காரணம், உன்னுடைய பௌத்திக ஆசைதான் காரணம், அந்த ஆசையின் காரணத்தினாலதான் நீ இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து வேதத்தை நிராகரிச்சார். வேதத்தை நிராகரிச்ச உடனே என்னன்னா, தர்ம நியதிகள் வேத கோட்பாடுகளை பற்றி நிராகரிக்கும் போது ஒட்டுமொத்த சாஸ்திரமும் அதோட சாஸ்திர விதிகளுக்கு புறம்பாக நம்ம நிறைய செயல்களை செய்ய வேண்டியதாயிடும். ஸோ இப்படி புத்தர் வந்து மிருகவதையை நிறுத்துறதுக்காக வேதங்களை நிராகரிச்சார். நிராகரிச்சு புத்தருடைய தத்துவம் என்னன்னா, நிர்விசேஷ சூன்யவாத், நிர்விசேஷம் சூன்யவாதம், எதுவுமே கிடையாது, எல்லாமே சூன்யம் அப்படிங்கிறது அவருடைய தத்துவம். இப்போ இந்த தத்துவத்தை வந்து பெரும்பாலான மன்னர்களும் மன்னர்கள் பின்பற்றும் போது பிரஜைகளும் பின்பற்றுவாங்க. அசோகர், மௌரியர் இந்த மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து புத்தருடைய தத்துவங்களை வந்து உறுதியாக எடுத்துக்கிட்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்போ ஏறக்குறைய உலகத்தில் பல பகுதியில் வந்து புத்த தத்துவம் வந்து பரவ ஆரம்பிச்சுது. வேத நியமங்களும் வேத கோட்பாடுகளும் தர்மங்களும் வேதத்தினுடைய தாத்பரியம், வேதத்தினுடைய லட்சியம் எல்லாமே காலடி நாளடிவில் மறந்து மறைக்கப்பட்டது. ஸோ வேதை கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக சொல்றார் பகவத்கீதையில், வேதை ச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகஜாகம், வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்தவனும் நானே, வேதங்களை தொகுத்தவனும் நானே. ஸோ பகவான் தான், பகவான் கிருஷ்ணர் தான் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர், பகவான் கிருஷ்ணர் தான் வேதங்களை முற்றிலும் தொகுத்தவர், பகவான் கிருஷ்ணர் தான் வேதங்களை முற்றிலும் அறிந்தவர். ஸோ அதனால் இதுதான் வந்து வேதத்தினுடைய தாற்பயம். வேதம் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து பகவானுடைய பக்தர் ஆகலை அப்படி பக்தி தொண்டு செய்யலைன்னா அவர் படித்தது எல்லாமே காலவிரயம் தான். ஸோ இப்படி காலப்போக்கில் வந்து வேதத்தில் வந்து வேத நூல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம வந்து இழந்துட்டோம். அப்போது பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளுங்கிற நிலையிலிருந்து ஜனங்க வந்து ரொம்ப தூரம் விலகி போய் சூன்யவாதத்தையும் புத்தருடைய தத்துவங்களையும் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ அதிலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் எப்படி புத்தர் வந்து மிருகவாதையை நிறுத்துறதுக்காக பகவான் புத்த அவதாரம் செய்தாரோ அதே போல அந்த சூன்யவாதம், புத்தருடைய தத்துவமான சூன்யவாதத்தை நிறுத்த தடை செய்வதற்காகவும் அதை முறியடிப்பதற்காகவும் அந்த தத்துவம் தவறானது என்பதை நிரூபிக்கிறதுக்காகவும் பகவான் சிவபெருமான அனுப்புறார். அப்ப சிவபெருமான் வந்து என்ன பண்ணார்னா, ஆதிசங்கரத்தை அவதாரம் பண்ணி புத்த கொள்கையை முறியடிக்கிறதுக்காக அவருடைய தத்துவமான அத்வைதத்தை பிரச்சாரம் செய்தார். அத்வைதா, அத்வைதம் அப்படின்னா அத்வைதம், துவை அப்படின்னா ரெண்டு, சமஸ்கிருத்து துவைனா ரெண்டு, துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒண்ணு. ஸோ எல்லாமே ஒண்ணுதான். ஸோ ஆதிசங்கருடைய தத்துவம் என்னன்னா, பிரம்ம சத்தியம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சத்தியம், எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து தொடங்குது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எதுவுமே சூன்யம் கிடையாது, எதுவுமே தானா உற்பத்தி ஆகுறது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரம்மம் தான், அந்த பிரம்மத்திலிருந்து தான் அனைத்தும் உற்பத்தி ஆகுது, அதனால அந்த பிரம்மம் தான் சத்தியம். சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாமே பிரம்மத்திலிருந்து தொடங்குது, எல்லாமே பிரம்மத்திலிருந்து தொடங்குது, திரும்பவும் எல்லாமே பிரம்மத்துல போய் முடியுது. ஸோ இதுதான் அவருடைய தத்துவம், சர்வம் கலோ இதம் பிரம்மம், பிரம்ம சத்தியம், அந்த பிரம்மம் தான் சத்தியம், ஜெகன் மித்யா, இந்த உலகம் போய் இங்க காணக்கூடியது எல்லாமே போய், அந்த பிரம்மம் தான் சத்தியம். அப்போ நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, வேதாந்த சூத்திரத்தினுடைய கூற்று அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் அல்ல, நான் பிரம்மம், நான் ஆன்மீகமானவன். அப்போ அத்வைதம்னா என்னது, ஆதிசங்கர் என்ன போதிக்கிறாரு, நான் பிரம்மம் ஆன்மீகமானவன், அதுவும் பிரம்மம் அதுவும் ஆன்மீகமானது, அப்ப நான் இந்த உடலை விட்டோன்னே இந்த பிரம்மம் அந்த பிரம்மம் ஒன்றாயிடும், இதுதான் மாயாவாதம். அதாவது நானும் கடவுளும் ஒரு வகையில் பார்த்தா நானும் கடவுளும் ஒண்ணுதான். நான் வந்து இப்போ இந்த ஜட உடலை எடுத்திருக்கேன், நான் இந்த உடலை விட்டுச்சே நானும் கடவுள் ஒன்னாயிடுவேன், அப்புறம் நான் வேற கடவுள் வேற இல்லை. அதனால தான் மாயாவாதிகள், மாயாவாதினா அதாவது உண்மைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறவங்க, இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறவங்க, இருக்க இல்லைன்னு இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறவங்க. இப்போ கடவுள் இருக்குங்கிறத வந்து கடவுளுக்கு கடவுள் இல்லை நம்ம தான் கடவுள்னு சொல்கிறவங்க, இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்கிறவங்க. இந்த மாதிரி மாயாவாத கொள்கை என்னென்னா, இல்லாத இந்த உலகத்தில் கிடைக்கூடியது எல்லாமே தற்காலிகமானது, ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பிரபுபாதர் தன்னுடைய உபன்யாசத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிரபுபாதருடைய உபன்யாசங்களும் அவருடைய புஸ்தகங்கள் நம்ம படிக்கும்போது மாயாவாத கொள்கையை வந்து சுக்கு நூறாக்கிப்பார். ஓரொரு அவருடைய ஒரு பற்பட்டும் பிரபுபாவுடைய ஓரொரு பொருளையும் நம்ம படித்தோன்னா மாயாவாத கொள்கையில் வந்து உடச்சி தகர்த்து எறிந்திருப்பார். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ ஆச்சாரிய என்ன சொல்கிறாங்கன்னா, மாயாவாதிகளுக்கு அவங்க சொல்கிற அறிவுரை என்னென்னா, நீங்கள் வந்து சொல்கிறீங்க பிரம்மம் வந்து நித்தியம், பிரம்மம் வந்து அவர் சத்தியம், இந்த உலகம் போய், பிரம்மத்திலிருந்து வரக்கூடிய இந்த உலகம் எப்படி பொய்யானதாகும்? இங்கு பொய் இல்லை, இங்கு காண்பது அனைத்தும் நிஜம் ஆனால் தற்காலிகமானது. இங்க காணக்கூடிய சமுத்திரம் நிஜம் ஆனால் தற்காலிகமானது. இங்க காணக்கூடிய பஞ்சபூதங்கள் நிஜம் ஆனால் தற்காலிகமானது. இங்க படைப்புகள் நிஜம் தற்காலிகமானது. ஏன்னா எல்லாமே அந்த முழு முதல் கடவுள்கிட்ட அந்த பிரம்மத்திலிருந்து வந்திருக்கும் பொழுது எப்படி அது பொய்யாக இருக்க முடியும்? இதுதான் வித்தியாசம். அப்ப வைஷ்ணவ தத்துவத்துக்கும் அத்வைத தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்க எல்லாமே ஒண்ணு, இங்க எல்லாம் ஒண்ணு கிடையாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஆதிசங்கரர் வந்து இந்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தார். ஏன்னா அவர் இதை செய்ததுனாலதான் புத்த கொள்கையை அவரால் முறியடிக்க முடிஞ்சது. அதாவது ஆதிசங்கரர் வந்து புத்த கொள்கையை முறியடிக்கிறதுல மிகவும் சிரத்தையாக முயற்சி பண்ணி வெகு விரைவாக பிரயாணம் செய்தவர். குறுகிய காலத்துல வந்து நிறைய இடங்கள்ல பிரயாணம் செய்து நான்கு திசைகள்லையும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று நான்கு திசைகள்லையும் நான்கு மடங்களை நிறுவி தன்னுடைய பிரதான சீடர்களை அதில் நிர்ணயிக்கிறார். பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கிழக்குல வந்து கோவர்த்தன மடம், வந்து பூரியில, ஜெகநாதர் பூரியில கோவர்த்தன மடம்னு சொல்லி கிழக்கு பகுதியிலும், மேற்குல துவாரகையில துவாரகா மடம் என்று சொல்லியும், தெற்குல வந்து ஸ்ருங்கேரி மடம்னு சொல்லியும், நார்த்ல பத்ரியில, வடக்குல வந்து பத்ரிநாத்ல வந்து ஜோஷி மட், இப்படி நான்கு மடங்களை நிறுவி தன்னுடைய நான்கு பிரதான சீடர்களையும் நிர்ணயித்து இந்த மாயாவாத கொள்கையை வெகு விமர்சனமாக பயங்கரமான முறையில பிரச்சாரம் செய்து எல்லாரையும், எல்லா புத்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவங்களும் ஏறக்குறைய பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாரும் வந்து ஆதிசங்கருடைய சீடர்களாகி அவங்க அத்வைத கொள்கையில் மிக உறுதியானாங்க. மிக உறுதியாகவும் மிகப்பெரிய வல்லுநராகவும் அவர்களை தயார் செய்து இந்த அத்வைத கொள்கையை வந்து உலகம் முழுவதும் பார் முழுவதும் பிரச்சாரம் செய்து நிலைநாட்டினார் ஆதிசங்கரர். சரி, இப்போ வந்து அப்படின்னா எல்லாம் ஒன்னா, கடவுளும் நம்மளும் ஒன்னா, கடவுள் அப்ப நம்ம இந்த உடலை விட்டா நம்ம கடவுள் ஆயிடுவோமா, அப்ப நம்மளும் அந்த பிரம்மம் ஒன்னா, இப்படின்னு சந்தேகம்லாம் வரும். அந்த நேரத்துல, அதாவது ஆதிசங்கர் வந்து அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல அப்படி சொல்லிதான் அவர் வந்து அதை செய்ய வேண்டி இருந்தது. அதற்கு பின்னாடி வந்து ஆதிசங்கருடைய தத்துவத்துக்கு, அவருடைய அத்வைத தத்துவத்தையும் அந்த காலத்துல இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர், ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர், மாதுவாச்சாரியர், இவங்கெல்லாம் வந்து அந்த தத்துவங்களை முறியடிச்சு துவைதா விசிஷ்டா துவைதா தத்துவங்களை நிலைநாட்டினாங்க. துவைதம்னா ரெண்டு, அதாவது ஜீவாத்மா பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, பிரம்மம் வேற பரபிரம்மம் வேற, அப்படிங்கறத தெல்ல தெளிவாக வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நிரூபணம் செய்திருக்காங்க, மதுவாச்சாரியரும் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியரும். ஸோ அதனால நடைமுறை காலகட்டத்தில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா புத்த கொள்கையும் முறியடிக்கப்பட்டிருக்கு. புத்த கொள்கையை வந்து மாற்றி அதை வந்து அது கிடையாது இதுதான் சொல்லி ஆதிசங்கர் வந்து அத்வைத தத்துவங்களை பிரச்சாரம் செய்து எல்லா பக்கம் வேதங்களை திரும்ப கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த தத்துவத்திலிருந்தும் குறைந்து மாறுபட்டு ராமானுஜர் தன்னுடைய விசிஷ்டா துவைத தத்துவத்தை நிலைநாட்டினார். அதுக்கப்புறம் மதுவாச்சாரியர் தெல்ல தெளிவாக துவைத தத்துவத்தை வெளியிடுறார். ஸோ எப்படி நடப்பு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி, நம்ம முன்பே பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர் வந்தாங்க. முதல் புத்தர் வந்தாங்க, அப்புறம் ஆதிசங்கரர் வந்தாங்க, அப்புறம் ராமானுஜர் வந்தாங்க, அப்புறம் மதுவாச்சாரியர் வந்தாங்க, அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் அவதரிச்சாரு. அவர் ஸ்வயம் ஸ்வயம் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணா. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்தில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப எளிமையானதும் எல்லாரும் பின்பற்றக்கூடியது பக்தி மார்க்கம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு போதனை என்னன்னா, எல்லாரும் வந்து கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யணும், கிருஷ்ண பக்தி எடுத்துக்கணும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் இந்த யுகத்து தர்மம், கலியுக தர்மம் இதுதான். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல வந்து பகவான் ஹரியோடைய நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ சைதன்மா அப்படியே தத்துவம் வந்து அச்சிந்திய பேதா பேத தத்துவம், ஒன்றானதும் அதே சமயத்துல வேறானது. ஜீவாத்மா பரமாத்மா, பிரம்மம் பரபிரம்மம், பகவான் நம்ம, இந்த ரெண்டும் குணத்தின் அடிப்படையில தன்மையில ஒன்றானவங்க, ஆனா அளவுல வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து நெருப்பு நெருப்பு பொறி, நெருப்பு பொறி சின்ன சக்தி வச்சுட்டு இருக்கு, நெருப்பு நிறைய சக்தி இருக்கு. கடல் நீர், கடல் துளி, கடல் நீர் இருக்கிற ஒரு துளியும் கடல் நீர் தான், அந்த சமுத்திரமும் கடல் தான். அப்ப குணத்துல தன்மையில அளவுல எங்க வித்தியாசம் வருது? தன்மையில நானும் அந்த பிரம்மமும் ஒன்று தான். ஏன்னா அதுவும் நித்தியமானது, நானும் நித்தியமானவன். அதுவும் அழிவற்றது, நானும் அழிவற்றவன். அதுவும் ஆன்மீகமானது, நானும் ஆன்மீகமானவன். ஆனா அளவுல அது பரம், உயர்ந்தது, உன்னதமானது, அளவிட முடியாதது. நான் ஒரு சிறிய அம்சம், ஜீவரே சொரூபா, ஜீவாத்மாவோட சொரூபம் சைதன்யமா சொல்ற கிருஷ்ணரின் நித்யதாஸ், கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன். ஸோ இப்படி தான் சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கப்புறம் ஆறு கோஸ்வாமிகள், இந்த மாதிரி வரக்கூடியவங்க சில பிரபுபாதர் வந்து நமக்கு கிருஷ்ண உணர்வு தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் பின்பற்றக்கூடியதா. கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல உள்ள அன்பு, அதுதான் வந்து உறுதியானதும் நிரந்தரமானதும் நம்முடைய லட்சியமானதும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்ரீபாத ஆதிசங்கரே செஞ்சிருக்கார். ஆதிசங்கர் வந்து அத்வைத கொள்கையை பிரச்சாரம் செய்தாலும் அவர் மனதளவில் அதை திருப்தி அடையல. ஏன்னா ஆதிசங்கரர் ஒரு வகையில் சிவபெருமானுடைய அவதாரம். சிவபெருமான் எப்படி பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடியும்? அதுல ஒரு விருப்பம் இல்லை. ஆனா அதே சமயத்துல பகவானை கட்டளையை நிறைவேற்றணுமே, பகவான் எனக்கு இந்த சேவை கொடுத்திருக்காரு, அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சொல்றாரு, அதை நான் செய்யணும். ஆனா அதே சமயத்துல சிவபெருமானால் அதுக்கு வந்து அதுல ஒரு திருப்தி அடையல. சிவபெருமானுக்கு ரொம்ப வருத்தம், என்னடா நான் வந்து உண்மைக்கு எதிராக பேசிட்டேனே, சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லிட்டேனே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார். அதனாலதான் ஆதிசங்கரர் வந்து மாயாவாத தத்துவத்தை போதிச்சிருந்தாலும் அத்வைத கொள்கையை பிரச்சாரம் செய்திருந்தாலும் அவருடைய பாடல் பஜ கோவிந்தம் பாட்டுல வந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, ஏ முட்டாள் மனமே ஏ முட்டாள் மானிடனே, எதுக்கு நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்க, கோவிந்த நாமத்தை பாடு, கோவிந்த நாமத்தை பாடு, பஜ கோவிந்தா கோவிந்தா நாமத்தை சொல்லு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப அவர் வந்து கடவுள் இல்ல, நம்மளும் கடவுள் தான், ஏன் அவர் இந்த தத்துவத்தை சொல்லணும்? அப்ப அவரு இதுதான் உண்மை அப்படிங்கிறத தெல்ல தெளிவா அவருடைய இறுதி அவருடைய போதனைகள்ல அவர் இது ரொம்ப முக்கியமான விஷயமா பஜகோவிந்தம் பாட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் கீதா மகாத்மியம், பகவத்கீதைக்கு மகாத்மியத்தினால் ரொம்ப அற்புதமா அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெகநாத அஷ்டகம், ஜெகநாதரை கொடுத்து ரொம்ப அற்புதமான பாடல்கள் பாடியிருக்காங்க. அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில், அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அவர் நிறைய இடங்கள்ல பகவான் கிருஷ்ணரை பிரார்த்திச்சிருக்காங்க. அவருடைய அம்மா உடலை உடக்கும் போது கூட அவர் வந்து பகவான் ஹரி வந்து இவரை வந்து மோட்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஏன்னா முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணு ரேவ நசம்சையக, முக்தி பகவான் விஷ்ணு மட்டும்தான் கொடுக்க முடியுமே, அவர்னால தான் முடியும். அதனால சிவபெருமான் ரூப ஆதிசங்கர் ரூபத்தில் இருக்கிற சிவபெருமான் பகவான் ஹரி இடத்துல பிரார்த்திக்கிறார் தன்னுடைய தாயை வந்து மோட்சம் அடையணும்னு. அதே சமயம் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது கூட ஒரு சமயம் கொள்ளையர்களால் தாக்கப்படும் பொழுது ரொம்ப அற்புதமா அவர் வந்து மனதார லக்ஷ்மி நரசிங்கரை துதித்து பாடி லக்ஷ்மி நரசிங்க கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரங்களை கொடுத்திருக்கார். எல்லாத்துக்கும் மேல அவருடைய போதனை ரொம்ப அழகா சொல்றார். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஒரே ஒரு சாஸ்திரமா இருக்கட்டும், ஒரே ஒரு சாஸ்திரம் போதும். எது? தேவகி புத்திர கீதம். தேவகி புத்திர யாரு? கிருஷ்ணா. கீதம் என்ன? பகவத்கீதை. அப்ப ஏகோ சாஸ்திரம், ஒரே சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், பகவான் கிருஷ்ணருடைய பகவத்கீதை. ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே தேவன் தான், ஒரே தேவாதி தேவன் தான், ஒரே பகவான் தான். அது யாரு? தேவகி புத்திர ஏவ, பகவான் கிருஷ்ணர் தேவகி புத்திரன். அப்போ ஒரே சாஸ்திரம் பகவத்கீதை, ஒரே தேவன் பகவான் கிருஷ்ணர். ஏகோ நாம தஸ்ய ராமானியானி, ஒரே நாமம் அவருடைய புனித நாமம், ராம நாமம், ஒரே நாமம், ஒரே சேவை. தஸ்ய தேவசிய சேவா, ஒரே சேவை தான் அது, பகவான் ஹரி பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை. இதுதான் அவருடைய மிக முக்கியமான தத்துவம், மிக முக்கியமாக நம்மகிட்ட அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரை பின்பற்றிட்டு இருந்தவங்க வந்து இந்த முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு அவருடைய கொள்கையில் உறுதியாயிட்டாங்க. பட் ஆனால் அவர் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா, பஜகோவிந்தம் பாடல் மூலமாகவும் இந்த தேவகி புத்திர ஸ்லோகம் மூலமாகவும் நம்மளை வந்து கிருஷ்ண உணர்வை பின்பற்ற சொல்கிறாரு, கிருஷ்ண பக்தி பண்ண சொல்கிறாரு, பகவான் நாமத்தை உச்சரிக்க சொல்கிறாரு, பகவத்கீதை படிக்க சொல்கிறாரு. ஒரே நூல் போதும், பகவத்கீதை போதும், ஒரே பகவான் போதும், கிருஷ்ணர் போதும், ஒரே நாமம் போதும், அவருடைய நாமம் போதும், ஒரே சேவை தான் பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை. இதுதான் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான செய்தி. ஸோ இன்று நம்ம ஆதிசங்கர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், அவருடைய கருணை நமக்கு நிறைய கிடைக்கணும், நம்ம கிருஷ்ணனோட மேலும் முன்னேற்ற அடையணும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கருணை எல்லாம் சேர்ந்து நாம் வந்து எல்லாம் வல்ல இறைவன் பகவான் கிருஷ்ணரை துதித்து மேலும் மேலும் அவருடைய பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், அவருடைய நாமங்களை இடையறாது ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜாய், ஸ்ரீ ஆதிசங்கரா கி ஜாய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண மகாமந்திரிக்கு ஜாய். ஸோ இந்த மாதிரி மிக குறுகிய காலகட்டத்தில், ஒரு 32 வயசு அது வரைக்கும், அந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ விஷயங்களும் செய்துட்டு அவர் வந்து பத்ரிநாத், அதுலேருந்து கொஞ்சம் நம்ம இமயமலையில் போனோம்னா கேதார்நாத்னு ஒரு இடம் வரும், அங்கே தான் அவர் மறைந்தார். ஸோ அவருடைய மறைவு, அவருடைய தோற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைய வந்து அவரை நம்ம நினைவு கூறுறது வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் நான் பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கோபால் கிருஷ்ணா.